தமிழ் இனத்தை தலைநிமிர செய்த பெருமாளுமை பெரியார். அவரின் மனைவி மணியம்மையார் என்று இரண்டே வார்த்தைகளில் சொன்னால் அது மணியம்மையாரை கொச்சைப்படுத்துவதாகவே அமையும். ஏனென்றால் மணியம்மையார் என்ற ஆளுமை ஒரு வரலாற்று ஆளுமை. அவர் வரலாற்று பெண்மணி. திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியார் அவர்களின் இரண்டாவது மனைவி என்ற வாரிசையும் தாண்டி பெரியாரின் மறைவுக்கு பின்னர் திராவிடர் கழகத்தின் தலைவராக இருந்தவர். சொற்பொழிவாளர், எழுத்தாளர், பெரும் சிந்தனையாளர். ஒவ்வொரு சாதனையாளனின் பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்பதையும் தாண்டி பெரியார் எனும் சகாப்தத்தின் வழித்தோன்றல் மணியம்மையார். மணியம்மையார் பிறந்தபோது பெற்றோர் சூட்டிய பெயர் காந்திமதி. அண்ணல் தங்கு அவர்கள் அவருக்கு சூட்டிய பெயர் அரசியல் மணி. ஆனால் பெரியாரை மணந்த பின் அவர் சூடிக்கொண்ட பெயர் மணியம்மை. மணியம்மையார் எப்படி பெரியாரின் மனைவியானார்? அது சுவாரஸ்யமான கதை. எல்லோரும் தூர இருந்தபடி உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்கின்றார்கள். ஆனால் கூட இருந்து உதவி செய்ய யாரும் இல்லை. என்னமோ என் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று எதேச்சையாக பெரியார் அவர்கள் மணியம்மையின் பெற்றோருக்கு, குறிப்பாக அவரின் தந்தை கனகசபைக்கு கடிதம் எழுத பெரியாரை பார்த்து கொள்ளும்படி கனகசபை தனது மகளான அரசியல் மணியை அழைத்து வந்து இந்த பெண் உங்கள் கூட இருந்து உங்களை பார்த்து கொள்வார் என்று கூறிவிட்டு சென்றார். அதன்பின் அரசியல் மணி பெரியாரை கவனிக்க துவங்கி பின் அவரின் தொண்டராக மாறி பின்னர் திராவிடர் கழகத்தின் தலைவராக உயர்ந்தார். மனைவியை இழந்து அது குறித்து மறுமணம் செய்யும் சிந்தனையே இன்றி இருந்த பெரியார் அவர்கள் ஏன் தனது இறுதி பருவத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்தார்? அண்ணா தலைமையில் ஒரு பெரும் படையே பெரியாரின் திருமணத்தை எதிர்த்து அவரை விட்டு வெளியேறிய போதும் பெரியார் பிடிவாதமாக இருந்து மணியம்மையாரை திருமணம் செய்து கொள்ள காரணம் என்ன? பெரியாருக்கு பின்னர் அவருடைய சொத்துக்களின் மரபு வழி உரிமையாளராக அன்று கருதப்பட்டவர் ஈவே கி சம்பத். ஆனால் பெரியாருக்கு அவரை பிடிக்காமற் போக அவர் தனக்கு பின் திராவிடர் கழகத்தையும் அதன் சொத்துக்களையும் பராமரிக்க நம்பிக்கைக்குரிய ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். அப்படி கிடைத்தவர்தான் மணியம்மையார். மணியம்மையாரின் திருமணம் குறித்து பெரியார் திரைப்படத்தில் பெரியார் பேசுவதாக இப்படி ஒரு காட்சி வருகிறது.
ஐயா சொல்லுங்க ஐயா.
என்னமே இம்ப்ரிண்ட்ல இவங்க பேர் கே ஏ மணின்னு போடாம கி வேற மணியம்மையார்னு போடும்.
சரிங்க ஐயா.
எனக்கும் மணியம்மைக்கும் கீழி நாயகம் ஐயா முன்னாடி இன்னைக்கு பதிவு திருமணம் நடந்துருச்சு. உடலுறவு சந்தோஷத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலைங்க. அதுதான் நோக்கம்னா அது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அது நம்ம இயக்கத்தில் இருக்கிற மைனர்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியலைங்க. மணியம்மை ஒன்று சின்ன குழந்தை இல்லைங்க. நான் அவங்களுக்கு 30 வயசாகுது. அவங்க சம்மரத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குது. நம்ம இயக்கத்தில் எனக்கு நம்பிக்கையானவங்க ஒருத்தருமே இல்லைங்கிற உண்மையை சொன்னால் உங்களுக்கு அல்லாத உறுத்தலா இருக்குதுங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
நான் முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஐயாவை பொறுப்பா கவனிச்சுக்கிறதுக்கும் பணிவிட செய்யறதுக்கும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா நான் இதை கருதுறேன்.
மணியம்மையார் தன்னுடைய இறுதி காலம் வரை சுய மரியாதை மாநாடு, திராவிடர் கழக மாநாடு, திராவிட மகளிர் மாநாடு உள்ளிட்ட பல கூட்டங்களில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். தமிழ் இலக்கியத்தில் புலவர் பட்டம் பெற்றவர் மணியம்மையார். இதனால் எழுத்தாற்றல் பெற்றவராக அவர் விளங்கினார். எனவே பல கட்டுரைகளை அவர் எழுதி குவித்தார். மணியம்மையார் களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டவர். இதற்காக பல முறை அவர் சிறை சென்றுள்ளார். இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது சென்னையில் இந்தி எதிர்ப்பு மறியலை முன்னின்று நடத்தி சிறை சென்றார். இளந்தமிழா புறப்படு போருக்கு எனும் கட்டுரை விடுதலை இதழில் வெளிவந்தது. அந்த கட்டுரையை வெளியிட்டதற்காக அந்த இதழின் பதிப்பாளரான மணியம்மையார் கைது செய்யப்பட்டு 1 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி அவர் முன்னெடுத்த போராட்டங்கள் பல, சிறைவாசங்கள் ஏராளம் உண்டு. பெரியாரின் மறைவுக்கு பின்னர் திராவிடர் கழகத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். கட்டுக்கோப்பு சிதைந்து விடாமல் அவர் திராவிடர் கழகத்தை கட்டி காத்தார். மணியம்மையாரின் 96வது பிறந்த தினம் கடந்த வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. மணியம்மையார் பெயரில் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
படைத்தவர் ராய்சல்.